Sabhapathumani, Divaraha Jalada Sampath saha Viduli Bala Punarjeevana Balashakti Khanijatel Sampath Samvardhana Amathyansha Vayasiri Sathate කතා කිරීමට අවස්ථාව ලැබීම ගැන මම බෙහෙවින්ම සතුටු වෙනවා. ගරු කතානායකතුමනි 2017 වර්ෂයේ සඳහා අප අමාත්‍යාංශයට රුපියල් මිලියන 5620ක් අපට ලැබුණා. අපි සන්තෝෂයෙන් මතක් කරන්න ඕන 2018 වර්ෂයේට රුපියල් මිලියන 10118ක් වෙන් කරලා තියෙනවා අපේ දීවර අමාත්‍යාංශයේ දීවර ශ්‍රේෂ්ඨය වෙනුවෙන් දීවර ජනතාව වෙනුවෙන් අපිට වැඩ කරන්න විශේෂයෙන්ම දීවර වරායවල් නැංගුරම් පොළවල් සංවර්ධනය සඳහා මිලියන 1750ක් වෙන් කරලා තියෙනවා අපේ රැකව නැංගුරම් පොළටත් ඒ වගේම මාවැල්ලේ නැංගුරම් පොළටත් මුදල් වෙන් කරගන්න පුළුවන් බව මම මේ අවස්ථාවේදී සඳහන් කරන්න ඕන ඒ වගේ අපේ ගන්දර වරාය වැලිමංකඩ නව දීවර වරාය දියුණු කිරීමටත් මිලියන් 200ක් වෙන් කරලා තියෙනවා මඩකලපුව ජලජීවි වගා කාර්මික උද්‍යානය ඇති කිරීමට මිලියන් 250ක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම මත්ස්‍ය අභිදන මධ්‍යස්ථානයක් ඉදිකිරීමට මිලියන 100ක් වෙන් කරලා තියෙනවා. අලුතින් යාත්‍රා මිලදී ගැනීමේදී 150ේ සහනාධාරය දීවරණ ලබා දීමට මිලියන් 175ක් මේ අවස්ථාවෙන් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම අපේ අමතුමාගේ සංකල්පයක් අනුව ඉදිකරන වැවක් සමග ගමක් වැඩසටහනට මිලියන 450ක් වෙන් කරලා තියෙනවා විශාල මුදල් සම්භාරයක් අපේ දීවර අමාත්‍යාංශයට වෙන් කිරීම ගැන අපි අපේ මුදල් අමාත්‍යතුමාට අපි මේ අවස්ථාවේදී අපේ ගෞරවනීය ස්තුතිය මම මේ අවස්ථාවේදී පුද කරන්න කැමතියි අද දින මට පෞද්ගලිකම ඉතාමත් සතුටු වෙන දිනයක් මොකද මෙවර අයවැය නීල හරිත අයවැයක් වෙලා තියෙන නිසා නිල් ආර්ථික ආර්ථිකය කියන සංකල්පය මම අතිගරු ජනාධිපතිතුමාට 2016 මිනිසුතුරු මස්ස ප්‍රදර්ශනයේදී ඉදිරිපත් කරා මම අගමැතිතුමාටත් මේ නිල් ආර්ථික වැඩපිළිවෙල මම ආරම්භ කරපු වැඩපිළිවෙල මම ඉදිරිපත් කරා අපේ අමැතිතුමාටත් මම ඉදිරිපත් කරා මේ නිල් ආර්ථික වැඩපිළිවෙල අපේ ගරු අගමැතිතුමා සෑහීමකට පත් වෙලා එතුමා පාක්ෂරලිංගම් මැතිතුමත් ගේ ප්‍රධානත්වයෙන් පැටි විතරණ මැතිතුමාගේ නායකත්වයෙන් කමුටුවක් පත් කරලා මගේ අමාත්‍යාංශයේ නිලධාරීන් සමග ඒ ඉදිරි වැඩපිළිවෙල ගැන සාකච්ඡා කරන්න විශේෂ කමුටුවක් පත් කරලා ඒ වැඩකටු දැනට ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. ගරු කතානායකතුමනි දිනසීය කාලයේදී මම ඉඳලා මම දීවර රාජ්‍යමතිවරයෙක් මම ඒ කාලයේදී ලෝකේ දීවර ශ්‍රේෂ්ඨය දිහා මම අධ්‍යයනය කළා බැලුවා ඒ අවස්ථාවේදී නිල් ආර්ථික වැඩපිළිවෙල තුලින් රටේ ඇතිවෙච්ච දියුණුව ගැන මම හෙව්වා බලනකොට අපි කොහෙද ඉන්නේ කියලා අපේ දීවර ශ්‍රේෂ්ඨය තුලින් අපට අපි මොනවද කරන්න කියලා අපර හැඟෙනවා අපි මහමුදේ ඉන්න මාළු සම්පත විතරයි ගරු සභාපතිතුමනි අපි නෙලා ගන්න නිල් ආර්ථිකය ජය ගැනීමට දීවර ශ්‍රේෂ්ඨය සඳහා ව්‍යාප්ති රසක් අප විසින් හඳුන්වා දීලා තියෙනවා මම විසින් හඳුන්වා දීලා නිල් ආර්ථික ව්‍යාප්තිය මේ වෙනි පොතක් සම්බන්ධනය කරලා ජනාධිපතිතුමාටත් අගමැතිතුමාටත් මම නිල් ආර්ථික වැඩපිළිවෙල ඉදිරි දැක්මක් අනුව මම ක්‍රියාත්මක කරන්න ගරු අමැතිතුමාටත් මම ඉදිරිපත් කළා යෝජනා ඉදිරිපත් කරලා තියෙනවා ඒ යෝජනාවල මම සඳහන් කරා බෞද්ධ යාත්‍රාවල තත්ත්වය වැඩි දියුණු කිරීම බහුකාර්යක දීවර වරායන් සංකීර්ණ ඉදි කිරීම බහුකාර්යක දීවර වරායන් කියන්නේ අපේ තියෙන දීවර වරායන් අද එකක්වත් පරිහරණය කරන්නට අමාරුයි ඒ කරපු තාක්ෂණය අනුව ඒ වරායවල් ඒ කිරීම වැඩ කටයුතු සාර්ථකයි මීටර් 5ක් ගැඹුරු බහුකාර්යක දීවර වරායක් ඉදි කිරීමට අපි කොරියානු රජය සමග මම සාකච්ඡා කරලා මගේ ආරාධනෙන් මගේ ඉල්ලීමෙන් කොරියානු රජයෙන් වරායවල් හතරක් හදන්න දැනට ඇවිල්ලා සක්කේතා වාර්තා ඉදිකරමින් පවතිනවා නොමිලේ උඩප්පුවත් ඩෙල් වරායත් මාදගල වරායත් තැලේ වරායත් කියන වරායල් හතර තංගල්ලත් නොමිලේ සක්කේතා වාර්තාවල් දැනට ඉදිකරමින් කටයුතු කරමින් කටයුතු කරනවා ඒ මගේ ඉල්ලීම පරිදි අපි බලාපොරොත්තු වෙන්නේ දීවර ශ්‍රේෂ්ඨයත් සංචාරක ශ්‍රේෂ්ඨයත් වාණිජ ශ්‍රේෂ්ඨයත් ලංකාව පළමු යතාවට මේ වරාය ලිදි කරලා ඒ දීවර කර්මාන්තය කරන පියවරුන්ගේ දරුවෝ සංචාර ශ්‍රේෂ්ඨයට ඇති කරලා සංචාර කර්මාන්තය දියුණු වෙනවත් සමගම වාණිජ කර්මාන්තය තුලින් මේ වරාය සංකීර්ණ තුලින් රටේ රැකියා උත්පාදන වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන ලෝකයේ වෙන රටවල ඒ කර්මාන්ත ඒ ආකාරයෙන් කරන දිහා බලලා අපි මේ වැඩ කටයුතු ආරම්භ කරන්න සැලසුම් කරලා තියෙනවා. ඒ වගේම අපේ දීවරයන්ට කුඩා සීතාගාර ලබා දී මේ වැඩපිළිවෙළක් මම යෝජනා කරලා ඉදිරිපත් කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම උතුරු ප්‍රදේශයේ දීවර ජනතාවගේ අස්වැන්න එදා නෙලාගෙන අස්වැන්න එදාම විකුණන්න ඕන. කුඩා සීතාගාර ලබා දුන්නම ඒ අස්වැන්න තැන්පත් කරලා ඉඳලා ඊට පහුවෙන්දට විකුණන්න පුළුවන් හොඳ මිලක් ලබා ගන්න පුළුවන්. අන්නේ ක්‍රමවේදය අපි හඳුන්වලා ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ වගේම බහුදින යාත්‍රා අද අපි මේ පහුගිය කුණාටුවේදී අතුරුදහන් වුණු දීවර යාත්‍රා තියෙනවා 12ක්. ඒ වගේම දීවර අතුරුදහන් යාත්‍රා සංඛ්‍යාව මැරිච්ච සංඛ්‍යාව 8ක් කියනවා. ඔය වගේ පහුගිය කුණාටුවේදී මැරුණා බෝට්ටු අතුරුදහන් වුණා විනාශයටපත් වුණා. මේක වර්ෂයකට දෙතුන් පාරක් සිද්ධ වෙන දෙයක් ගරු සභාපතිතුමනි. මම මේකට යෝජනා කරලා තියෙනවා දීවර ආරක්ෂක යාත්‍රා දීවර ආරක්ෂක කබා වලින් ඒ බෝට්ටුවක් විනාශයටපත් වුණාම මේ ජීවිතේ බේරෙන්නේ නැහැ. ඒකට කුඩා අපි යෝජනා කරලා තියෙනවා ගරු සභාපතිතුමනි දීවර ආරක්ෂක යාත්‍රා නව තාක්ෂකයන් අනුව ලෝකයේ තියෙන යාත්‍රා ඒ බෝට්ටුව ලබා දුන්නම සහන ක්‍රමයකට හෝ මුදල් ලබා දීලා හරි ලබා දුන්නම බෝට්ටුවක් විනාශයටපත් වෙනකොට ඒක ඔටෝ මේ ක්‍රියාවිරත වෙලා ක්‍රියාන්තර වෙලා ඒ 6 දිනකට දින 10ක් 15ක් ජීවත් ඉන්න පුළුවන් මුහුදේ සාගරයේ ඒ යෝජනා ක්‍රමයක් මම මේ ඉදිරිපත් කරලා තියෙනවා අපේ අමාත්‍යතුමාට අමාත්‍යංශයටත්. ඒ වගේම ප්‍රජා මූලික කළමනාකරණය අපේ රටට දැන් ප්‍රජා මූලික කළමනාකරණයක් අවශ්‍යයි. මේ වරායවල් වල ඒ තෙල් වතුර ඒ ව්‍යාපාර ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරන්න අපේ ප්‍රජා මූලික කළමනාකරණය ඒ දීවර ජනතාව දැනුවත් කරලා ප්‍රජා මූලික කළමනාකරණය අපි ඉදිරියට ගෙන යන්න ඕනේ කියන යෝජනාවත් මම මේ අවස්ථාවේදී ඉදිරිපත් කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම විශාල ධනයක් විශාල මුදල් ප්‍රමාණයක් අපේ ජල ජීවි වගාවට අපේ රජයෙන් බෙන් කරනවා. මම කියන්න කැමති සතුටින් අපේ පහුගිය රජයෙන් ජල ජීවි වගාව දිහා බැලුවේ නැහැ. ජල ජීවි වගාව කුමක්ද කියලා බැලුවේ නැහැ. අද ලෝකයේ ජල ජීවි වගාව තමයි මත්ස්‍ය සම්පත් උත්පාදනය කරන නව වැඩපිළිවෙළක් හැටියට ක්‍රියාත්මක කරන්නේ. ඒ වගාවක් ඒ වගාව ඒ කටයුතු කරනකොට මිරිදිය කර්මාන්තේ දිනු කරන්න පහුගිය රජයෙන් වෙන් කරලා තිබුණේ 2008 වර්ෂයේ රුපියල් මිලියන 126යි රුපියල් මිලියන 2009 වර්ෂයේ මිලියන 108යි 2010 වර්ෂයේ මිලියන 80යි 2011 වර්ෂයේ මිලියන 90යි 2012 වර්ෂයේ මිලියන 168යි 2013 වර්ෂයේ මිලියන 235යි 14 300 ගානයි 15 400 ගානයි අපේ යහපාලන රජය තුලින් 2016 වර්ෂයේ මිලියන 808ක් වෙන් කරලා අද මුළු දිවයින පුරාම අභිජන මධ්‍යස්ථාන ඒ වගේම ඉස්සන් කකුලුවන් මසුන් බෝ කිරීමේ මධ්‍යස්ථාන ඉදි කිරීම කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. 2017 වර්ෂයේ මිලියන 2435ක් වෙන් කරලා තියෙනවා. දැන් මේ වර්ෂයේ විශාල මුදලක් අපට වෙන් කරලා තියෙනවා අපේ ජල ජීවි වගාව. ලෝකයේ සෑම රටකම අද වගා කරන්නේ ජල ජීවි වගාවෙන් තමයි ආර්ථික උත්පාදනය කරන්නේ. අපේ දීවර කර්මාන්තයෙන් අද මාළු ගිලිහි යනකොට අපේ ගොඩබිම ජල ජීවි වගාවෙන් තමයි අපි ඒ කර්මාන්තය ආරම්භ කරන්නේ. ඒ නිසා අපි සන්තෝෂයෙන් ප්‍රකාශ කරන්න ඕන ජල ජීවි වගාව තුලින් අද අපේ රටේ විශාල අභිජන මධ්‍යස්ථාන රාශියක් ඉදි කරලා ඒ කර්මාන්තය දියුණු කරන්න ඒ ජල ජීවි වගා අපේ අධිකාරිය සභාපතිතුමත් අපේ අධ්‍යක්ෂ ජනරාල්වරයාතුමා ඇතුළු ඒ කණ්ඩායම විශාල කැපවීමක් කරනවා ඒ ජල ජීවි වගාව දියුණු කරන්න. ඒක අපේ ලොකු සම්පතක්. ඒ සම්පත රැක ගැනීම තමයි අපේ වගකීම. අන්නෙවෙනි වගා ශේෂ්ඨය දියුණු කරන්න ලොකු කැපවීමක් ගරු ඇමතුමත් අපි කවුරුත් අපේ නිලධාරි මණ්ඩලෙ ඒ කටයුතු කරනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරන්න ඕන. ඒ වගේම මම නව තාක්ෂණය අනුව මේ රටේ දීවර කර්මාන්තය නව වැඩ පිළිලක් අනුව නව තාක්ෂකණ අනුව මේ කර්මාන්තය අපි ඉදිරියට ගෙන යන්න ඕන. ඒ ගෙන යන්න ඕන නම් අපි ඩිජිටල් මාළු වෙන්දේසි මධ්‍යස්ථාන පිහිටවන්න ඕන. එක තැනක ඉඳගෙන දීවරයටත් ව්‍යාපාරිකයටත් එක තැන ඉඳගෙන මාළු වෙල මිල ගණන් හොයලා ඒ ඩිජිටල් තාක්ෂණයකම අනුව ඒ නව තාක්ෂණයකම වරු ඒ ක්‍රියාත්මක කරන්න පිහිටවන්න පුළුවන් ඒ යෝජනාව මම ඉදිරිපත් කරනවා. ඉතින් විශේෂයෙන්ම සාගර සම්පත් මේ සාගරයේ සම්පත නිල් ආර්ථිකය කියන්නේ සාගරය. ඒ සාගරයේ සම්පත ගරු සභාපතිතුමනි අපිට සම්පතක්. මේ සාගර සම්පතෙන් තමයි අපිට සෑම ශ්‍රේෂ්ඨයක් තුලින්ම ආර්ථිකයක් උත්පාදනය කරගන්න අවස්ථාව අපට උදා වෙලා තියෙන්නේ. නිල් ආර්ථික වැඩපිළිවෙල ලෝකේ 2010 ආරම්භ කරා. අපි 2016 වර්ගයේ නිල් ආර්ථික වැඩපිළිවෙල රටට හඳුන්වලා දීලා නිල් ආර්ථික වැඩපිළිවෙල තුලින් මේ රටේ සමස්ත ධීවර ජනතාවටත් සමස්ත සෑම ශ්‍රේෂ්ඨයක්ම ධීවර ශ්‍රේෂ්ඨය, වාණිජ ශ්‍රේෂ්ඨය, සංචාරක ශ්‍රේෂ්ඨය මේ සෑම ශ්‍රේෂ්ඨයක් තුලින්ම මේ ධීවර කර්මාන්තයේ සාගරයෙන් අපට ආර්ථික උත්පාදනය කරන්න පුළුවන්. විශේෂයෙන් ඛනිජ සම්පත්, විශේෂයෙන් ලුණු කරදිය මිරිදිය කිරීමේ ජලය ලබා ගැනීමේ සම්පත් මේ ආකාරයේ සම්පත් රාශියක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි. මේ සම්පත් තුලින් අපේ රටේ සංවර්ධනය කරා ජාතික ආර්ථිකයට පළවෙනි ආදායම් උත්පාදන මාර්ගයක් හැටියට ජාතික ධීවර අමාත්‍යාංශයේ මේ ධීවර සංවිධාන තුලින් අපිට ඉදිරියට ගෙන පුළුවන් කියන එක මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම ජාතික මහා ධීවර සම්මේලනයේ සමග ධීවර ප්‍රජාව පෙරටු කරගෙන මේ රටේම අපි පිහිටවපු ජාතික ධීවර සම්මේලනයත් සමග එකතු වෙලා මේ ධීවර ප්‍රජාව පෙරටු කරගෙන ධීවර කර්මාන්තය දියුණු කිරීමේ වගකීම අපිට ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන්කමක් තියෙනවා, හැකියාවක් තියෙනවා, දැනුමක් තියෙනවා, බුද්ධියක් තියෙනවා. ගරු ඇමතුමාටත් මටත් ඒ දේ කරන්න අපිට ලොකු ශක්තියක් ධෛර්යයක් මේ අපේ රජය තුලින් අපේ යහපාලන රජය තුලින් අපට අවස්ථාව ලබා දෙනවා. ඒ වගේම මතක් කරන්න ඕන ගරු සභාපතිතුමනි, අපේ ධීවර කර්මාන්තේ බහුදින යාත්‍රා 4000 ගණක් තියෙනවා. මේ බහුදින යාත්‍රාවක් මුහුදු යනකොට අනිවාර්යයෙන්ම රක්ෂණය කරන්න ඕන. ධීවර රක්ෂණ ශ්‍රී ලංකා ධීවර රක්ෂණ සමාගම තමයි රක්ෂණය කරන්නේ. මම පහුගිය දවස්වල ගරු කබිර රසිං ඇමතුමාගේ අමාත්‍යාංශයේ වැසීසේ මම කතා කරා. එක බහුදින යාත්‍රාවක් අනතුරටපත් වුණාම නීත්‍යානුකූලව ගෙවන්න තියෙන මුදල් ගෙවන්නේ නැහැ මේ රක්ෂණ සමාගම් වලින්. ඒ රක්ෂණ සමාගමේ අපේ ඒ නදීරා ගුණවර්ධන කියන ඒ කළමනාකාරතුමිය රජයට සල්ලි හම්බ කරන්න විතරයි බලන්නේ. අහිංසක ධීවරයගේ බෝට්ටු විනාශ වෙන වෙලාවේ වන්දි ගෙවන්න කටයුතු කරන්නේ නැහැ. අදට බෝට්ටු 15ක් විතර විනාශ වෙලා ඒ පවුල් අද විනාශයට පත් වෙලා තියෙනවා. ඒ මිනිස්සු ණය තුරස් අරගෙන බැංකුවලින් ණය අරගෙන ඒ මිනිස්සු මේ බෝට්ටු යාත්‍රා කෝටියක් විතර වියදම් කරලා බෝට්ටු යාත්‍රාව රැකියාව යවන්නේ. ඉතින් මේ බෝට්ටු විනාශයට පත් වුණා මිනිස්සු ණය ගෙවන්න විදියක් නැහැ. දරු පවුල් අනාතයි. කන්න බොන්න විදියක් නැහැ. හිඟරම තත්ත්වයට පත් වෙනවා. අන්න ඒ නිසා විශේෂයෙන්ම මම යෝජනා කරනවා විශේෂම කමිටුවක්පත් කරලා මේ අහිංසක ධීවරයන්ගේ දැන් අවුරුද්දකට 3-4 පාරක් මේ කුණාටු වෙනවා. දැන් මේ පාරත් මේ බෝට්ටු 12ක් විනාශයට පත් වෙලා මේ බෝට්ටු 12 විනාශයට පත් වෙලා මූද ගිලිලා විනාශ ගල්වල හැපිලා කුණාටු පත් වෙලා නැති වෙච්ච බෝට්ටු 12 මේ බෝට්ටුවක වර්ණාගම 100,000ක් 125ක් වෙනවා. ඉතින් මේ මිනිස්සු මේ බෝට්ටුවක් හදන්නේ ණය අරගෙන. ඉතින් මේ ණය ගන්න අරගෙන හදන බෝට්ටු මේ විදිහට විනාශයට පත් වෙනකොට ධීවර අමාත්‍යාංශයක් හැටියට රජයක් හැටියට අපි මේ මිනිස්සුන්ට සහනාධාර ලබා දෙන්න ඕන. ඒ නිසා මම යෝජනා කරනවා මේ සහනාධාර ලබා දෙන සහනාධාර වලින් අනිවාර්යයෙන්ම මූදේ විනාශයට පත් වෙන ධීවරයන්ට ඒ 50% සහනාධාරය අනිවාර්යයෙන්ම ලබා දිය යුතුයි කියන යෝජනාව මම මේ අවස්ථාවේදී ගරු ඇමතුමාට සභාවට ඉදිරිපත් කළා. ඒ ධීවර රක්ෂණ සමාගම් හරහා ඒ අපේ මුදල් අහිස ලැබෙන්නේ නැත්තම් නව රක්ෂණකම හොයලා ඉවරලා අපි රක්ෂණ සමාගම් වලට අපේ ධීවර කර්මාන්තය කරන ධීවරයන්ගේ රක්ෂණය කිරීම වගකීම අමාත්‍යාංශයේ බාර අරගෙන කටයුතු කිරීම තමයි අපේ ගම ධීවර කර්මාන්තය කරන මිනිසුන්ගේ වගකීම. ඉෂ්ට කරන්න ඕන අපි රක්ෂණ සමාගම කරන්නේ නැත්නම් රක්ෂණ සමාගම විරුද්ධව අපි කටයුතු කරන්න ඕන. ආණ්ඩු විරුද්ධව කටයුතු කරන්න අපි මේක නහන්න ඕන. ඇයි මේම ගෙවන්නේ නැත්තේ කියලා. ඒගොල්ලෝ මාසෙකට අවුරුද්දකට ලක්ෂ කෝටි 200ක් පමණ පව් රක්ෂණ සමාගම මේ ආදායම් ලබන අපේ බෞද්ධ ධීවර යාත්‍රාවලින් 1 කෝටි 10ක් ගෙවන්නේ අහිංසක ධීවරයන්ට ඒ බෞද්ධ ආත්‍රා විනාශයටපත් වුණා. මේක අපි කටවහගෙන ඉඳලා හරියන්නේ නැහැ. මේ ගැන අපි කතා කරලා මේ අහිංසක ධීවරයන්ගේ මේ මුදල් ලබා දෙන්න අපි කටයුතු කරන්න ඕනේ කියන එක මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම මේ බෞද්ධ යාත්‍රා එක් දින යාත්‍රා පොඩි බෝට්ටු කුඩා වරු
කොච්චර කාලයක්
අවශ්‍ය කර්මාන්ත විනාඩියක් දෙන්න මර්තව මේ කර්මාන්ත පහ තමයි ලංකාවේ මාද මාළු උත්පාදන කරන කර්මාන්ත පහ. මේ කර්මාන්ත පහ ඇරුනම එක එක ව්‍යාපෘතියෙන් මාළු අල්ලනවා. දැන් ලයිල දැල් සුරුක්කු අල්ලනවා මේ ගමු පැත්තේ, දකුණු පැත්තේ අල්ලනවා තවත් ක්‍රමයකට, මේ දැකින පහ තවත් ක්‍රමයකට අල්ලනවා. ලයිට් කෝස්, අලගොඩු කෝස්, මේ කෝස් කියලා සෑම පෙස්ටර් පෙර දීවර ඇමතුමා, එතුමා හොඳ දීවරයෙක්, එතුමා දීවර කර්මාන්තකයන් දන්න මිනිස්සු. එදා එතුමා ප්‍රකාශ කරේ මාළු අල්ලන්න පුළුවන් නම් මොන ක්‍රමයෙන් හරි මාළු අල්ලලා අපේ රටේ ආර්ථිකය උත්පාදනය කරන ජාතික සම්පත ගොඩ දාන්න ඕනේ කියන එක. නමුත් අද ඒ ක්‍රමය නැහැ. නීති රීති 60ක් දාලා අහිංසක දීවරය තලා පෙරලා අහිංසක දීවරයට එක එක පළාත එක නීතියක්, තව පළාතකින් තව නීතියක්, තව පළාතකින් තව නීතියක්, මෙහෙම නීති දාලා මෙහෙම දීවර කර්මාන්ත ගොඩ ගන්න බෑගරු ඇමතුමනි. මම ගිය අවුරුද්ද චෝදනා කරා පළාතෙන් පළාතට, දිස්ත්‍රික්කෙන් දිස්ත්‍රික්කයට මේ දීවර කර්මාන්තය කරන දීවරයන්ගේ නීති රීති සම්පාදනය කරලා නිලධාරීන්ට ඕන විදිහට වැඩ කටයුතු කරන්න නෙවි, ඇමතිවරු ඉන්නේ ඇමතිවරුන්ට ඕන විදිහට නිලධාරීන්ට උපදෙස් දීලා මේ වැඩ කටයුතු කරන්න. අන්න ඒ නිසා අපිට අපේ දීවරයේ දුක් ගැනවිලක් කිව්වම අපි ඒක නිලධාරීන්ට කියනවනේ මේ කරන්නයි කියලා. අපි කුවට කරන්නේ නැහැ, නිලධාරී කිව්වොතින් ඒ වැඩේ නතර වෙනවා. ඒක මේ නෙවි දීවර කර්මාන්තයත් කරන්න ඕන. දීවර ශ්‍රේෂ්ඨය ගැන දන්න අපි ද පොතුවිල ප්‍රදේශේ මම පෞගේ දවස්වල ගියා පොතුවිල දීවර කර්මාන්ත කරන අලගුඩු දැල් කෝස් කරනවානේ කිලෝමීටර් 5ක් එයා අල්ලන්නේ. ඒ මාළු අල්ලන්නේ මාදල්කාරයෝ, මාදල් තොටුපළවල් දෙකයි තියෙන්නේ. මාදල්කාර තොටුපළ තියෙන මේ මාදල්කාරෝ විරුද්ධයි කියලා ඒ මිනිස්සුගේ රැකිය අවුරුදු ගණන කරමු රැකිය තහනම් කළා. මම එමතුමත් එක්ක කතා කරලා අපි කතා කරාට නාවික හමුදාවෙන් ඒකට අනුබලයක් දෙන්නේ නැහැ. නිලධාරියෙක් කතා කරාම නිලධාරිතුමා කියන විදිහ තමයි නාවික හමුදාවෙන් කරන්නේ. ඉතින් මේක අමතිවරු අපි මොකටද මේවා ඉන්නේ? ඒක නිසා මේවා නිත්‍යානුකූල කටයුතු කරන්න, ගරු ඇමතිතුමනි කටයුතු කරන්න, මේ ශ්‍රේෂ්ඨය හොඳ වටනා කියන ශ්‍රේෂ්ඨයක් මේ දීවරයා හැම පැත්තෙම මිරිකිලා හැම පැත්තෙම තැරිලා අර දඩේ මේ දඩේ වරාය දඩේ හැම දඩේකටම ගෙවන්න සිද්ධ වෙලා මේ දීවර කර්මාන්ත කරන දීවරයා හැම ශ්‍රේෂ්ඨයෙන්ම හිර වෙලා තද වෙලා අද මිරිකිලා තියෙන වෙලාවකදී අපි දීවරය රැක ගැනීම තමයි අපේ යුතුකම. අපි දීවරය රැකගන්නේ නිලධාරින්ට අවස්ථාවට ඕන විදිහට නෙවෙයි, අපිට අවස්ථා ඕන විදිහට අපේ නිලධාරින්ගේ දීවරයගේ අයිතිවාසිකම් රැකගන්න ඔබත් මමත් එකතු වෙලා අපේ නිලධාරින් සමග සාකච්ඡා කරලා පළාතෙන් පළාත දිස්ත්‍රික්කෙන් දිස්ත්‍රික්ක මේ නීති රීති සම්පාදනය කරලා මේ දීවර කර්මාන්තය කරලා මේ මාළු මේ මූදේ ගහගෙන යන මාළු මේ මාළු සංක්‍රමික මාළු කුරුල්ල අලගොඩුව බෝල්ල සංක්‍රමික මාළු ඒ මාළු අපි අද අල්ලගත්තේ නැතුව හෙට ගහගෙන යනවා තවත් පලාකට. අන්න ඒ නිසා මේ මාළු අපේ තොටුපළවල් ළඟ යන මාළු අල්ල ගැනීම අපේ දීවරයට අයිතිය ලබා දෙන්න කටයුතු කරන්නයි කියනත් එක මම ප්‍රකාශ කරමින් අපේ අමාත්‍යාංශයට මෙවැනි මුදලක් ලබා දීලා ගරු ඇමතිතුමාටත් මටත් මේ දීවර කර්මාන්තේ දියුණු කරන්න, ඒ අපේ නැංගුරුවපල දියුණු කරන්න, වරායවල් දියුණු කරන්න, ඒ වගේම දීවරයාගේ ගරුත්වය ආරක්ෂා කරන්න, දීවරයාගේ අභිමානය ආරක්ෂා කරන්න. දීවරයා දීවරයෙක් කියන නෙවෙයි, දීවරයාගේ පුතාය කියන එකනේ, අර දීවරයාගේ ගෑණී කියන එකනේ. දීවරයාගේ අභිමානය ආරක්ෂා කරලා දීවර කර්මාන්තේ දියුණු කරලා මේ රටේ ආර්ථික ජාතික ආර්ථික උත්පාදනය කරන කර්මාන්තයක් හැටියට පත් කරන්න අපි කවුරුත් එකතු වෙලා කටයුතු කරමු කියන යෝජනාවත් ඉදිරිපත් කරමින් දීවර කර්මාන්තය දියුණු කිරීමට ශක්තිය ධෛර්යය ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටමින් මට මේ අවස්ථාව ලබා දීම ගැන ඔබ සියලු දහන්ට ස්තුතිය පුද කරමින් මන්නියද වෙන්න.
Honorable Kodisharan, you're going to speak now? Will you be speaking? Vilendran, Honorable Vilendran, you ready to speak now? Okay.
Sabaki Talimidangam, Kaurava Pradi Sabana Ravale, Andrea Varausala Tata and Hilvile, Kadatolil, Minbal Samandaman in the Vatle, பேச கிடைத்த வாய்ப்புக்கு முதற்க நன்றிகளை கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த ஒரு எமது நாட்டை பொறுத்தளவிற்கு விவசாயம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவிற்கு விவசாயத்துக்கு இணையாக முக்கியமான ஒரு சீவனோபாய தொழிலாக கருதக்கூடியதாக இன்று கடல் தொழில் அமைந்திருக்கின்றது. நமது நாடு கடல் வளம், அத்தோடு ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் கொண்ட நீர்வளம் மிகுந்த ஒரு நாடு. ஆகவே நமது நாட்டினுடைய அபிவிருத்தியை நாங்கள் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்கு விவசாயத்துறையில் எந்த அளவான நடவடிக்கைகளை பாரிய திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் நாங்கள் இதை விவசாயத்துறைக்காக பல ஒதுக்கீடுகளை, பல மானியங்களை, பல வரிச்சலுகைகளை வழங்கி கொண்டு வருகின்றோம். விவசாயத்துக்கு இணையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு துறையாக, கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு துறையாக இந்த மீன்பிடி துறை இருக்கின்றது. ஆனால் கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து நிகழ்கால அரசாங்கம் வரும் பார்க்கின்ற பொழுது இந்த மீன்பிடி துறை தொடர்பான விடயங்களிலே எந்த அளவுக்கு கூடுதலான கவனம் செலுத்தப்படுகின்றது அல்லது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது விடயத்திலே ஐயப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் உலகில் நீர் வளத்தை குறைவாக கொண்ட நாடுகள், குறைந்த நீர்வளத்தை வைத்துக் கொண்டு அதிலே பல நவீன முறைகளை கையாண்டு அந்த நவீன முறைகளுக்கு ஊடாக மீன்பிடி தொழிலை, கடற்தொழிலை மிக சிறப்பாக அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் எமக்கு இந்த நீர்வளம் என்பது அதிகமாகவே இருக்கின்றன. அந்த மீன் நீர் வளத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு நிலவளத்தை வைத்துக் கொண்டு நாட்டை அபிவிருத்தி பாதையை கொண்டு செல்ல நினைக்கின்றோமோ அதே போன்று இந்த நீர்வளத்தை வைத்துக் கொண்டு நமது நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையை கொண்டு செல்வதற்கு மேற்குலக நாடுகள் நீர்வளத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி அதிலே வெற்றி கண்டிருக்கின்ற மேற்குலக நாடுகள் எவ்வாறான முறைமைகளை கையாள்கின்றார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அத்தகைய திட்டங்களை இங்கே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ஐரோப்பிய வட அமெரிக்க நாடுகளிலே மீன்பிடி தொழில் என்பது, கடற்தொழில் என்பது வருடம் முழுவதும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவை பனி பிரதேசங்கள், வருடத்திலே 4-5 மாதங்கள் பல நீர்நிலைகள் பனியாகவே இருக்கின்றன, அவை உறைந்துவிடும். ஆகவே அந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியாது. அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த கொஞ்ச மாத காலத்துக்குள் அவர்கள் கூடுதலான வருமானத்தை இத்தகைய மீன்பிடி துறை மூலம் பெற்றுக்கொள்கின்றார். அதற்கு அவர்கள் பல்வேறு வகையான திட்டங்களை, நவீன உத்திகளை சரியான முறையிலே பயன்படுத்துகின்றார்கள். அதனால் எம்மை பொறுத்தளவிற்கு வருடம் முழுவதும் நாங்கள் இந்த தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கின்றன. அதிலும் பல நாடுகளிலே இயற்கை அனர்த்தங்கள் என்பது அடிக்கடி நடைபெறுகின்ற சூழல் இருக்கின்றது. கடல் சார்ந்த பரப்பிலே அடிக்கடி இயற்கை சார்ந்த அனர்த்தங்கள் இடம்பெறுவது வழக்கம். அதுவும் எமது நாட்டை பொறுத்தளவிற்கு கடல் சார்ந்து வருகின்ற இயற்கை அனர்த்தங்கள் என்பது எமது நாட்டை பொறுத்தளவிற்கு மிக மிக அரிதென்று தான் கூற வேண்டும். ஆகவே எமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கின்ற பொழுது இந்த கடற்தொழிலை மீன்பிடித்துறை சார்ந்து நாங்கள் மிக சிறப்பாக இதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உரிய திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். மேற்குலக நாடுகளின் திட்டங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கடற்தொழிலே பல நவீன முறைகளை பயன்படுத்தி முன்னேறிக் கொண்டிருக்கின்ற நாடுகளினுடைய கடற்தொழில் சார்ந்த நிபுணர்களுடைய உதவிகளை பெற வேண்டும். இங்கிருக்கின்ற கடற்தொழில் சார்ந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை தாங்கள் அத்தகைய நாடுகளுக்கு அனுப்பி மேலதிகமான பயிற்சிகளை வழங்கி அத்தகைய திட்டங்களை நாங்கள் இங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக கடல் தொழிலின் ஊடாக பாரிய வருமானத்தை நாங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். இன்று உலகிலே மிகச்சிறந்த தேயிலையை கொடுக்கின்ற நாடாக காலனித்துவத்துக்கு முன்பிருந்து இலங்கை இருந்து வந்தது. ஆனால் இன்று உலக சந்தையை எடுத்து பார்க்கும் பொழுது உலக சந்தையிலே இன்று பல போட்டிகள் இருக்கின்றன. பெருந்தோட்ட பயிற்சியை வைத்து கொண்டு நாட்டை முழுமையான அபிவிருத்திக்கு கொண்டு செல்லலாம் என்பது சிக்கலான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் விவசாயத்துறையிலே புதிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக எத்தனிக்கின்ற வேளையிலே கடற்றொழிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அப்போது நாங்கள் நிச்சயமாக பாரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். குறிப்பாக இன்று கடற்தொழில் சார்ந்த தொழில் கடற்தொழில் சார்ந்து அவரி திட்டங்களை நாங்கள் அதிகளவு ஏற்படுத்தும் பொழுது நாட்டிலே இருக்கின்ற வேலைவாய்ப்பு பிரச்சனை பாரிய அளவில் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. கடந்த வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும் பொழுது இலங்கையிலே 15 பேருக்கு ஒரு அரச ஊழியர் என்ற நிலையில் இருக்கின்றனர். ஆகவே தாங்கள் கடற்தொழில் சார்ந்த மீன்பிடி நீரோடு சம்பந்தப்பட்டு தொழில் முறைகளை தாங்கள் அதிகரிக்கும் பொழுது வேலைவாய்ப்பு பிரச்சனை என்பதை கூட நாங்கள் கூடுதலான அளவு தீர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இன்று வேலைவாய்ப்பு அப்பால் பல்வேறுபட்ட வாழ்வாதார முன்னேற்றங்களை அந்தந்த பகுதிகள் சார்ந்து ஏற்படுத்த முடியும். குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிகளவான குளங்கள் நன்னீர் மீன் வளர்க்கக்கூடிய அதிகளவான குளங்கள் சேதமடைந்திருக்கின்றன. மட்டக்களப்பிலே 105 மேற்பட்ட குளங்கள் இன்னும் புனரமைக்கப்படாமல் சீர்திருத்த செய்யப்படாமல் இருக்கின்றன. கடந்த 3 தசாப்தத்துக்கு மேற்பட்ட யுத்த நடவடிக்கைகளினால் அதிகளவான குளங்கள் தூர்ந்து போய் கவனிப்பாரற்று கிடக்கின்றன. 2009 யுத்த மௌனிக்கு பின்பு இன்று நாங்கள் 8 வருடங்கள் கடந்தும் அந்த குளங்கள் உரிய முறையிலே இன்னும் மீள் புனரமைப்பு செய்யப்படாத நிலையில் இருக்கின்றன. யுத்த நகர்வுகளால் யுத்த நடவடிக்கைகளால் முற்று முழுதாக அவை சேதமடைந்திருக்கின்றன. ஒவ்வொரு குளங்களை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக கட்டுமுறிவு குளமாக இருக்கலாம், ஆண்டான் குளமாக இருக்கலாம், இவ்வாறு பல்வேறு கிராமங்கள் கூட எமது வரலாறு அதுதான். நீர்நிலைகளை அண்டிதான் மக்கள் ஆரம்பத்திலே குடியேறினார்கள். காரணம், தங்களுடைய வாழ்வாதாரத்தை அதை மையமாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஓட்டினார்கள். அந்த அடிப்படையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, யுத்த நடவடிக்கைகளினால் மட்டக்களப்பில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே அதிகளவான குளங்கள் மிக மோசமான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன, சேதமடைந்திருக்கின்றன. இந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்ட பின்பு கூட நாங்கள் பல்வேறு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்று பல மட்டங்களிலும் பல்வேறு தீர்மானங்களை எடுத்து குறிப்பிட்ட அமைச்சோடு சம்பந்தப்பட்ட அரச அலுவலர்கள் மத்தியிலே அவற்றை கொடுத்து நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறினால் அது அமைச்சு மட்டத்திலே ஒரு தேக்க நிலையில் இருப்பதாக அறிகிறோம். ஆகவே நன்னீர் மீன்பிடி வளர்ப்பை மேம்படுத்துவதற்காக அங்கே சேதமடைந்திருக்கின்ற குளங்கள் வருகின்ற வேடத்திலாவது வேகமான முறையிலே அவை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். நன்னீர் மீன் வளர்ப்பு மேம்பாட்டை மிக சிறப்பான முறையிலே மட்டக்களப்பிலே செய்ய முடியும். ஏனென்றால் இறால் வளர்ப்பு, இந்த இறால் வளர்ப்பை பொறுத்தளவிற்கு மட்டக்களப்பிலே அது வெற்றிகரமாக வெற்றி அளித்திருக்கின்றன. ஆகவே நன்னீர் மீன் வளர்ப்பை அதற்கு இணையாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றன. அத்துடன் உவர்நீர் மீன் வளர்ப்பு மேம்பாடு, இந்த குளிர்நீர் மற்றும் மீன் வளர்ப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் அதிகரித்தல், மீன் வளர்ப்புக்கு ஏற்றவாறு மண்ணின் காரத்தன்மையை சரி செய்தல் மற்றும் ஆறு ஏரிகள் போன்ற நன்னீர் மீன்பிடிப்பு பகுதிகளில் ஒருங்கிணைந்த மேம்பாடு, இவ்வாறான திட்டங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக பாரிய தொழில் வாய்ப்புகளை வழங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மட்டக்களப்பை பொறுத்தளவிற்கு கடல் வளம், ஆறு வளம் என்று பல வகையில் நீர்வளத்தை கொண்ட பகுதி. உண்மையிலே இன்று நீர்வளம்பில் கூடுதலான மீன்பிடி துறையில் இடுபவர்கள் பயன்படுத்துகின்ற வலைகளாக இருக்கலாம், படகுகளாக இருக்கலாம், அத்தகைய உபகரணங்கள் கூட இன்று கிழக்கிலே இல்லாத நிலை இருக்கின்றன. ஆகவே மீனவர்களுக்கு அத்தகைய மீன்பிடிப்பதற்குரிய வசதியான படகுகளை, மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்கு அமைச்சு முன்வர வேண்டும். காரணம், கடந்த கால யுத்த நடவடிக்கைகளால், யுத்தத்தின் பின்பு யுத்த காலத்தில் நடந்ததான சுனாமியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள், அழிக்கப்பட்டவர்கள் மீன்பிடியாளர்கள், மீன்பிடி சமூகம், மீனவர்கள். சுனாமியின் தாக்கம், யுத்த நடவடிக்கைகள் போன்ற இன்னொரு என்ன காரணங்களினால் முற்றுமுழுதாக கிழக்கு மாநிலத்தினுடைய மீன்பிடி தொழில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. என்னால் படகுகளுக்கு மானங்கள் அதிகளவான முழுமையான கரையோர பிரதேசங்களை கொண்டது, விவசாயத்துக்கு இணையாக தங்களுடைய சீவனோபாய தொழிலாக மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவ சமூகத்தை பார்களில் கொண்ட மாகாணங்கள். அந்த பகுதியிலே மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்குரிய பாரிய திட்டங்களை அமைச்சு இந்த அரசு, நல்லாட்சி அரசு முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் யுத்தத்தினாலும் சுவாமி போன்ற இயற்கை அனர்த்தத்தினாலும் தங்கள் ஏற்கனவே இருந்த தங்களுடைய வலுவான நிலையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பலர் இத்தகைய இயற்கை அனர்த்தத்தினாலும் யுத்தத்தினாலும் மிக சிறப்பாக இந்த மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் உபகரணங்களை, அதற்குரிய வசதி வாய்ப்புகளை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். அவை அரசு இத்தகைய மீனவர்களை இந்த மீன்பிடி தொழிலை ஊக்குவிப்பதற்காக விசேட சேர்த்திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி இத்தகைய மீனவர்களுக்கான மானிய அடிப்படையில் படகுகளை, அதற்குரிய மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறான நிலை ஏற்படுத்தப்படுமானால் நிச்சயமாக கிழக்கு மாநிலத்திலே மீன்பிடி தொழில்துறையை மேம்படுத்தி இந்த நாட்டிற்கு கூடுதலான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையிலே இந்த 2018க்குரிய வரவு செலவு திட்டத்திலே கூடுதலான தங்களுடைய பார்வையை கடற்தொழில் அமைச்சு கிழக்கிலே செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று இன்றைய கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவிற்கு சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வது வேண்டும் என்பதிலே கடந்த அரசும் இந்த அரசும் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றன. ஆனால் ஒரு விடயத்தை சொல்ல முடியும், கடந்த அரசு காலத்திலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகின்ற அடிப்படையில் கிழக்கிலே பல இடங்களிலே நட்சத்திர விடுதல் கட்டப்பட்டன. அவ்வாறான நட்சத்திர விடுதல் கட்டப்பட்ட பொழுது அங்கிருந்த மீனவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். உதாரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையிலே மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த வாழைச்சேனை பிரதேச கல்குடா பிரதேச மீனவர்கள் அந்த பகுதியிலே நட்சத்திர விடுதிகளை கட்டுவதற்காக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகின்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 540 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்பொழுது கடந்த அரசு காலத்தில் சொல்லப்பட்டது, அவர்களுக்கு உரிய காணிகள் வழங்கி வீடுகளை கட்டித் தருவதாக, அவனுடைய மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் உதவி திட்டங்களை வழங்குவதாக. அந்த மீனவர்கள் ஏற்கனவே இருந்த இடங்களிலே அத்தகைய வசதிகள் இருந்தன. ஆனால் இன்று 2009 எட்டு வருடங்கள் கடந்து போகின்ற நிலையிலும் அந்த மீனவர்கள் சொல்லப்போனால் எந்த உதவிகளையும் பெறாமல் தங்களுடைய தொழிலை இழந்து தங்களுடைய நிலத்தை இருந்த குடியிருந்த நிலத்தை இழந்து அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு ஒரு கட்டட வசதி இல்லை, மிக கஷ்டப்படுகின்ற நிலை இருக்கின்றன. இது ஒரு உதாரணம். இவ்வாறு கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையிலே மட்டக்களப்பிலே திருவண்ணாமலையிலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பொழுது அந்த சுற்றுலாத்துறை விரிவாக்கல் நிமித்தம் வெளியேற்றப்படுகின்ற மீனவர்களுக்குரிய சரியான உதவி திட்டங்கள் அவர்களுடைய தொழிலை மேல்விருத்தி செய்வதற்கான உதவி திட்டங்களை அரசு வழங்க வேண்டும். குறிப்பாக இன்று இந்த பாசிக்குடா பகுதியிலே வாழைச்சேனை கல்குடா பகுதியிலே தங்கள் நிலத்தை குடியிருப்பு இடத்தை தொழிலை இழந்து நிற்கின்றவர்களுக்கு உரிய உதவி திட்டங்களை பரிகாரங்களை இந்த நல்லாட்சி அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் குறிப்பாக மீனவர்கள் இந்த யுத்த காலத்துக்கு முன்பிருந்து அவர்கள் கடற்கரை அண்டி சிறு வாடிகளை அமைத்துத்தான் தங்களுடைய தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இப்பொழுதைய சூழலிலே அந்த மீனவர்களுடைய தற்காலிக கூடாரங்களை அகற்றுமாறு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்கள் அத்தகைய தற்காலிக கூடாரங்களில் இருந்துதான் 40-50 வருஷமாக அவர்கள் அந்த வேலைகளை செய்து வந்தார்கள். இப்பொழுது கழுவங்கணியிலே மட்டக்களப்பை பொறுத்தளவுக்கு கழுவங்கணியிலே புன்னக்குடாவிலே தளவாயிலே சவுக்கடி என்று பல மீன்பிடி சார்ந்த கடற்கரை பகுதியில் இருக்கின்ற இந்த அப்பாவி மீனவர்களுடைய தற்காலிக கொட்டில்கள் அவற்றை கடலோர பாதுகாப்பு திணைக்களம் அகற்றுமாறு சொல்கின்றார்கள். அவர்களுக்குரிய சில பணங்கள் கூட செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே யுத்தத்தினாலும் சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தத்தினாலும் தொடர்ச்சியாக பல்வேறு பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மீன்பிடி தொழிலை அவர்கள் விருத்தி செய்து கொண்டு வரும் பொழுது இவ்வாறான நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மீது ஏற்படுத்துவது திணிப்பது உண்மையிலே மனிதநேயத்துக்கு ஒரு எதிரான செயற்படத்தை நான் பார்க்கின்றேன். இன்று நாங்கள் எல்லை வரையறை செய்கின்றோம். இந்த எல்லை வரையறையில் கூட 50-60 வருஷமாக காடுகளை வெட்டி துப்புரவு செய்து அதை வீடுகளை கட்டி இருக்கின்ற அப்பாவி கிராம மக்கள் இன்று எல்லை நிர்ணயம் என்ற அடிப்படையிலே அவை வனஜீவராசிகளுக்குரிய இடம், வன இலாகுக்குரிய இடம், மகாபலிக்குரிய இடம் என்று சொல்லி அந்த அப்பாவி மக்களுடைய நிலங்கள் எடுக்கப்படுகின்ற நிலைமை, அத்தகைய நிலப்பகுதிகளிலே தங்களுடைய வாழ்விடத்தை அமைத்து தொழில்களை செய்து கொண்டிருந்த மக்கள், சேனப்பயிர்களை செய்து கொண்டிருந்த மக்கள், வீட்டுத் தோட்டங்களை செய்து கொண்டிருந்த மக்கள், கால்நடைகளை வளர்த்து கொண்டிருந்த மக்கள் இன்று அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றனர். இதனால் அவர்கள் பல இழப்புகளை சந்திக்கின்றனர். யுத்தத்துக்கு பின்பும் அவர்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவர்களை பாதிப்புக்குள்ளாகின்றன. ஆகவே சட்டங்கள் என்பது மக்களுக்காகத்தான். ஆகவே அந்த சட்டங்கள் அவர்கள் ஒரு சட்டங்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே, அதாவது அவர்களை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டும். ஆனால் இன்று அத்தகைய மாதிரியான நிலைமையே மீனவர்கள் மீது, குறிப்பாக மட்டக்களப்பு பொறுத்தளவிற்கு கரையோரப் பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய இடங்கள் அகற்றப்பட வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, கடந்த கால யுத்த நடவடிக்கைகளினால் யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளிலிருந்து பல மீனவ குடும்பங்கள் வெளியேறியிருந்தார்கள். இப்போதைய சூழலிலே, இந்த யுத்தம் முடிந்த சூழலிலே அத்தகைய இடங்களுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் கிழக்கு மாநிலத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே அத்தகைய கரையோர பிரதேசங்களில் இருந்து கொண்டு தங்கள் சீவனோபாய தொழிலான மீனவ தொழிலை செய்த மக்கள் இந்த யுத்த நடவடிக்கைகளினால் அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். இப்பொழுது அந்த இடத்துக்கு அவர்கள் ஏற்கனவே அவர்கள் யுத்த நடவடிக்கை காலத்திலே அல்ல, அதுக்கு முன்பு அங்கே அவர்களுக்கான நிலம் இருந்தது, வீட்டு வசதிகள் இருந்தது. குறிப்பாக புன்னக்குடா போன்ற பகுதிகளை பார்த்தால் அது நன்றாக விளங்கும். இப்பொழுது அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த தொழிலை அவர்கள் செய்ய வரும் பொழுது அந்த கடற்கரையை அண்டி அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த இடங்களிலே அளிக்கப்பட்ட வீடுகள், வீட்டு திட்டங்களை இந்த மீனவ சமூகத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சு முன்வர வேண்டும். கூடுதலான மீனவர்கள், மீனவ குடும்பங்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கை பொறுத்தளவிற்கு வருகின்ற வீட்டு திட்டங்கள், பெரும்பாலான வீட்டு திட்டங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிப்படையில் வருகின்றன. ஆனால் அது போதுமானதாக இல்லை. யுத்தத்தின் நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் பொழுது உயிர்களை இழந்தவர்கள் குடும்ப உறவுகளை, குடும்பத்திலே உயிர்களை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக, அவர்களுடைய தேவைகளை கூட ஈடு செய்வதாக அந்த வீட்டு திட்டங்கள் இல்லை. ஆகவே யுத்த நடவடிக்கைகளால் இடம்பெயர்ந்தவர்கள், டிஸ்பிளேஸ் இடம்பெயர்ந்தவர் இந்த மீனவ சமூகத்திற்குரிய வீட்டு திட்டங்களை வழங்குவதற்குரிய வேலை திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பக்கூடிய வகையிலே அத்தகைய திட்டங்களை, வீட்டு திட்டங்கள், அவர்களுக்குரிய காணிகளை வழங்குதல் போன்ற வேலை திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று குறிப்பாக மின்வேலு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நான் நினைக்கின்றேன், எங்களுடைய மின்வேலு பிரதி அமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களிலே மட்டக்களப்புக்கு அவர் விஜயம் செய்தவர். அங்கே அவர் கூடுதலான வேலை திட்டங்களை செய்யுமாறு தன்னுடைய துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கு பணித்திருந்தார். மாவட்ட செயலகத்திலே மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் அழைத்து கூட்டங்களை நடத்தினார். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு, அதற்குள் அனைத்து இடங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை அவர் முன்மொழிந்திருந்தார். அதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே வேகமான முறையிலே மின் இணைப்புகளை வழங்குகின்ற, அதை மேம்படுத்தக்கூடிய வகையிலே என சேத்திட்டங்களை, மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் இன்னும் பல எல்லைப்புற கிராமங்கள் உள்ள எல்லைப்புற கிராமங்களில் உள்ள வீடுகள் மின் இணைப்பை பெற முடியாமல் இருக்கின்றன. அவை அதற்கும் அத்தகைய மின் இணைப்பை பெற முடியாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்குரிய மின் இணைப்பை வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கையை வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள
விரும்புகிறேன். ඔබතුමාට කියන්න පුළුවන් ද මොකද අපිට තියෙන වාර්තා අනුව හැම ගමකටම ප්‍රවේශය විදුලිය ප්‍රවේශය තියෙනවා කියන එක ඔබතුමාට කියන්න පුළුවන් ද මේ මොහොතේ ඒ විදුලි සබඳතා ලැබිලා නැති ගම්මාන කියලා අනිවාර්යයෙන්ම මේ ඊළඟ මාස කීපය තුළ ඒක ප්‍රශ්න විසඳනවා ඔබතුමාට දැන් කියන්න පුළුවන් නම් මගේ නිලධාරින් ඉන්නවා සියලුම නිලධාරින් අද පැමිණලා
ගෞරව අමචර් අවර්ගලுக்கு நான் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மின்சாரம் சென்றிருந்தாலும் அந்த மின்சார இணைப்புகளை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் பல சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். அவ்வாறான சில கிராமங்கள் இருக்கின்றன. அதை நான் தங்களுடைய அமைச்சுக்கும் அமைச்சோடு சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கும் நான் அதை பட்டியலிட்டு விரைவாக தருகின்றேன். நன்றி. நன்றி. இந்த மாதத்துக்குள் நிச்சயமாக அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த இதை நான் ஒப்படைப்பதற்கான திட்டமுடிவை தருகின்றேன். ஆகவே இந்த அடிப்படையிலே மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்குரிய மிகவும் வறிய மட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வகையிலே திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் இப்பொழுது இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு எல்லை சார்ந்த கிராமங்களிலே கூடுதலாக பயிற்சிகை சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடை வளர்ப்புகள் கூடுதலான முறையிலே இடம்பெறுகின்றன. குறிப்பாக எல்லை கிராமங்களான பெரிய புல்லுமலை, மாதவன, மயிலத்தனமடு போன்ற பல இடங்களிலே இந்த மின்சார வசதிகளை பெற்றுக்கொள்வதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு இரண்டு பேர் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு தூரத்தை பார்த்து அவர்களுக்கு வழங்குவதற்கு பிரச்சனையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆகவே அதையும் கவனத்தில் கொண்டு அனைத்து இடங்களுக்கும் முழுமையாக இந்த மின்சார வசதியை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கையை மேற்கொள்ள கூறியிருக்கின்றார். நிச்சயமாக அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் எமது மாவட்டத்திலே கடத்தொழில் சார்ந்து ஐஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிஸ், ஐஸ் ஃபேக்டரி, இது மிகவும் எங்களுக்கு ஒரு தட்டுப்பாடான நிலையாக இருக்கின்றன. கல்லடியிலே இயங்கிய கடத்தொழில் அமைச்சுக்கு கீழ்ப்பட்டதான ஐஸ் ஃபேக்டரி அண்மித்த பல மாத காலங்களாக அவை இயங்காத நிலை இருக்கின்றன. அது சம்பந்த நாள் பேசியிருக்கின்றோம். ஆகவே இத்தகைய ஐஸ் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி சாலைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சு கவனத்திலே எடுத்து அவற்றை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே மிகவும் வினயமாக இந்த கோரிக்கை நான் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் ஐஸ் உற்பத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இல்லாதனால் அவர்கள் கல்முனை அம்பாறை மாவட்டத்துக்கு சென்று அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. ஆனால் மீனவர்கள் பிடிக்கின்ற மீன்கள் பழுதடையாமல் இருப்பதற்காகவே நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம். ஆனால் ஒரு குறித்த நேரத்துக்குள் அந்த ஐஸ் கட்டிகளை அவர்கள் பெற வேண்டும். ஆனால் அங்கு அந்த உற்பத்தி சாலை சரியாக இயங்காதால் மூடப்பட்டிருப்பதனால் பல சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். அதிலே அமைச்சு மிகவும் கூடுதலான கவனத்தை செலுத்தி அதுக்குரிய ஒரு பரிகார நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் இன்று மொத்த மீன் உற்பத்தியிலே இலங்கையினுடைய மொத்த மீன் உற்பத்தியிலே வடகிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் 43% மீன் உற்பத்தி இடம்பெற்று வந்தன. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல யுத்தம், கரையோரங்களை தாக்கிய சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்களால் இவை கூடுதலான முறையிலே வீழ்ச்சி நிலையை அடைந்திருக்கின்றன. ஆகவே இந்த 43% மீன் உற்பத்தியை நாம் இன்னும் அதிகரிக்க முடியும். அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சு இதுக்குரிய வேலைத்திட்டங்களை சரியான முறையிலே முன்னெடுத்தால் இதனுடைய வீதத்தை இன்னும் அதிகரிக்க முடியும் என்பதையும் நான் அந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் பயிற்சி திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளின் இயந்திரங்களை திருத்துதல், செய்மதி தொலைத்தொடர்பு சமிஞ்சை திட்டங்களை இயக்குதல், ஆழ்கடலில் தங்கள் படகு எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றது என்பதை விஞ்ஞான ஆய்வுகளின் மூலம் தெரிந்து கொள்ளுதல், தங்கள் படகுகளில் காயமடையும் சாகுக்களுக்கு முதலுதவி வழங்கல் போன்ற பல்வேறுபட்ட பயிற்சிகளையும் வழங்குவதற்கு கூடுதலான பயிற்சிகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அத்துடன் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்களுடைய பிள்ளைகளுக்குரிய விசேட செயற்திட்டங்களை வழங்குவதற்கும் அரசு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் எனது முக்கிய கோரிக்கையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் இப்பொழுது மட்டக்களப்பில் இருக்கின்ற இறால் வளர்ப்பிலே இருக்கின்ற அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு பலரும் அதிலே இப்பொழுது செய்வதற்கு முன்வருகிறார்கள். ஆகவே இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு சம்பந்தமான திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கூடுதலான முறையிலே எமது மாவட்டத்திலே அதை ஏற்படுத்த வேண்டும். அது தொடர்பான நன்னீர் மீன் வளர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்கள், அதை செய்வதற்குரிய உதவி திட்டங்களை அமைச்சு முன்னெடுக்க வேண்டும். காரணம், நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய நிலங்கள் நன்னீர் மீனை வளர்க்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு இனம் அல்ல, ஒரு 5-6 மேற்பட்ட மீனினங்களை வளர்க்கக்கூடிய நிலச்சூழல் அங்கே இருக்கின்றன. ஆகவே அது தொடர்பான சரியான விழிப்புணர்வு திட்டங்கள், உதவி திட்டங்களை எவ்வாறு இந்த இறால் வளர்ப்பிலே அரசு கவனம் செலுத்துகிறதோ அதுபோன்று இந்த நன்னீர் மீன் வளர்ப்பிலையும் கூடுதலாக தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் மீன்பிடித்தலின் போது மீன் மட்டுமன்றி பிற கடல் உயிரினங்களும் பிடிக்கும் பழக்கம் உள்ளது. இதில் உணவுக்காக மட்டுமன்றி அலங்காரம் மற்றும் அணிகலங்களுக்கான முத்துச்சிப்பி போன்றவைகளும் மீனவர்களால் கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த தொழில் முறையிலே கூடுதலாக ஈடுபட்டவர்கள் எமது பகுதியிலே பெண்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அதையும் கருத்தில் அமைச்சு கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலே இத்தகைய தொழில் முறைகளுக்கான உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.